2023 மே மாத தென்றலில் ராஜேஷின் எத்தாம்டனின் சுடர் 8 பாலிவனச்சோலே அத்தியாயம் 4 ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். வீட்டில் ஒரு சூறாவளி வந்துவிட்டு போனது போல இருந்தது. கீதா தன் பக்கம் நியாயம் இருப்பதாக நினைத்தார். அப்பொழுதும் அருணின் அதிக பசங்கித்தனம் அவருக்கு அது எரிமலையை போல வெடித்து விட்டது. இதனால் யாருக்கு லாபம்? கீதா அருணிடம் கேட்டது எதுவும் நடக்கவில்லை. கீதா சற்று நிதானமாக யோசித்து பார்த்தார். தான் செய்ததில் என்ன தப்பு, தான் விழாப்பிடியாக இருந்ததில் என்ன தவறு என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு கொஞ்சம் சிந்தித்தார். இன்னொரு பக்கம் பார்த்ததில் ஒரு சின்ன பையனோடு இப்படி மோத வேண்டுமா என்றும் தோன்றியது. அருமையான அருணோடு நடந்திருக்க வேண்டிய அருமையான விவாதம் ஒன்று வீணாகி போய்விட்டது. தேவையில்லாத சண்டை நேரம் வீணானதுதான் மிச்சம். தேவையானால் பசங்க கிட்ட கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கணும் கீதா, தனக்குத்தானே சொல்லி கொண்டார். அப்படியே விட்டா அப்புறம் கேட்பாரே இல்லாமல் போயிடும். அருணிடம் போய் பேசலாமா என்று நினைத்தார். அவன் அறையில் இன்னும் விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது. மணியை பார்த்தால் 8:30 ஆகியிருந்தது. பொதுவாக 9 மணிக்கு பிறகுதான் தூங்குவான். அதுவும் பள்ளி நாட்களில் மட்டும்தான். சனி ஞாயிறுகளில் அவன் ஒரு ராப்பிசாசு போலத்தான் இருப்பான். சொல்லி பிரயோஜனம் இல்லை என்று விட்டுவிட்டார். மாடிப்படி ஏறினார். படியேறும் சத்தம் கேட்டதும் படக்கென்று அருணின் அறை விளக்கு அணைந்தது. கீதா மீண்டும் ஏதாவது சொல்லப் போகிறார் என்று அவனே விளக்கை அணைத்து விட்டான். கீதா அவனது அறைப்பக்கம் போனார். அவர் படியில் ஏறி அவனது அறையை நெருங்க நெருங்க லேசாக திறந்திருந்த அறைக்கதவு பட்டென்று மூடப்பட்டது. அருளின் செய்கை அவருக்கு ஒரு அறிகுறியாக தோன்றியது. அவன் என்னை உற்று எங்கிட்ட வராத என்று சொல்வது போல நினைத்தார். அறைக்குள்ளே போய் பார்க்க நினைத்தார். என்னதான் செய்வான்? சத்தம் போடுவானா? மூஞ்சியில் அடித்த மாதிரி ஏதாவது சொல்வானா? அவன் செய்தது தப்பு. அவன் தன்னிடம் நடந்து கொண்ட விதம் சரியில்லை என்று வலியுறுத்துவதில் தப்பில்லையே. இதுதான் கீதாவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. வாசல் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. மேல்படியில் நின்றபடி கீழே பார்த்தார். ரமேஷ் அப்போதுதான் அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்தார். அவர் களைப்பாக வரும் நேரத்தில் அருணோடு சண்டை போட வேண்டாம் என்று நினைத்து கீதா தன்னறை பக்கம் போனார். கீதாவுக்கும் களைப்பாக இருந்தது. சரி, தூங்க போகலாம் என்று நினைத்தார். போய் படுத்தவர்தான் அப்படியே தூங்கி போனார். இரவில் ஏதோ சத்தம் கேட்க விழித்து பார்த்தார். ரமேஷ் பக்கத்து அறையில் அலுவலக வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் கணினி போர்டை கீபோர்டை தட்டும் சத்தம் இரவின் நிசப்தத்தில் நன்றாக கேட்டது. கீதா மெதுவாக எழுந்து ரமேஷ் வேலை செய்து கொண்டிருந்த அறை பக்கம் போனார். மெதுவாக சத்தம் போடாமல் வெளியிலிருந்து அறைக்கதவை அடைத்தார். ரமேஷ் வேலையில் மும்முரமாக இருந்ததால் கீதாவை கவனிக்கவில்லை. கீதா திரும்பி போகும்போது எதேச்சியாக அருணின் அறை பக்கம் திரும்பி பார்த்தார். அவன் அறைக்கதவு மூடப்பட்டு இருந்தாலும் உள்ளே விளக்கு எரிந்தது. கீதா, ரமேஷின் அறை, அருணின் அறை, ரமேஷின் அலுவலக அறை, இவை எல்லாமே மாடியில் அடுத்தடுத்து இருந்தன. 1:00. மறுநாள் அவன் பள்ளிக்கூடம் போக வேண்டும். காலையில் எழுந்திருக்க தாமதமானால் அவன் எல்லா காரியங்களையும் அவசரமாக செய்ய வேண்டி ஆகிவிடும். அவனுக்கு அவரும் எல்லாவற்றிலும் உதவும்படி ஆகிவிடும். ரமேஷோ ஒன்றுமே தெரியாதவர் போல குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருப்பார். அது மட்டுமல்ல, கீதாவின் காலை நேர யோக பயிற்சி, குறுக்கழித்து போடுவது, நிம்மதியாக காஃபி குடிப்பது எல்லாம் பாதிக்கப்படும். அதை நினைத்தால் கீதாவுக்கு சற்று எரிச்சல் வந்தது. அந்த நடுராத்திரியிலும் எரிச்சலில் ஒரு அடியெடுத்து வைத்தாள். பிறகு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. தனது ஜென்முறை தியானத்தை நினைவு கொண்டு சில முறை ஆழ்ந்த மூச்சு இழுத்து கொண்டாள். என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று அறையின் உள்ளே போய் கதவை மூடிக்கொண்டார். நிம்மதியாக போர்வையை எழுத்து போட்டி கொண்டு தூங்கி போனார். காலையில் 5 மணி அலாரம் அடித்ததும் கீதா எழுந்து கொண்டார். ரமேஷ் நன்றாக தூங்கி கொண்டிருந்தார். கீதா சில நிமிடங்கள் கழித்து கீழே சமையலறை பக்கமாக போனார். கீழே போனவருக்கு ஒரே அதிர்ச்சி. அங்கே அருண் உட்கார்ந்து கொண்டு முந்தைய நாள் செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தான். பரப்பி போடப்பட்டிருந்த நோட்டு புத்தகங்கள் அங்கே இல்லை. மிகவும் சுத்தமாக இருந்தது. ராத்திரி நேரத்தில் ஏதோ ஒரு தேவதை வந்து சுத்தம் செய்து விட்டு போனது போல இருந்தது. கீதா அருணிடம் ஒன்றும் பேசாமல் காஃபியை போட்டுக்கொண்டு அன்றைய மதிய உணவை சமைப்பதில் மும்முரமானார். குட் மார்னிங் அம்மா. அருணின் அழைப்பு கீதாவின் கவனத்தை திருப்பியது. இருந்தாலும் காதில் விழாதவர் போல வேலையை பார்த்து கொண்டிருந்தார். முந்தைய நாள் கூத்தை அவர் மறந்த பாடிலே என்ன ஒரு திமிர் அவனுக்கு, அவனுக்கு ரெண்டு கொம்புனா எனக்கு எட்டு கொம்பு என்று நினைத்து கொண்டார். அம்மா, அருணின் குரல் இன்னும் கொஞ்சம் அருகில் கேட்டது கீதாவிற்கு. ஏதோ நிழல் போல தெரிய திடுக்கிட்டு திரும்பினார். அருகில் அருண் நின்றிருந்தான். கீதா எதுவும் சொல்லும் முன் அப்படியே அவரை இறுக்கமாக கட்டி கொண்டான். ரொம்ப சாரி அம்மா, நான் நேற்றுக்கு ரொம்ப திமிரா நடந்துகிட்டேன். நான் அப்படி புத்தகத்தை தூக்கி போட்டது ரொம்ப தப்பு. கீதாவிற்கு அப்போதும் கோபம் தணியவில்லை. இது முதல் முறையல்ல, பல முறை இப்படி நடந்து இருக்கிறது. எல்லா முறையும் பாவம் குழந்தை என்று விட்டிருக்கிறார். அருணுக்கும் வயசு அதிகமாகிறது. அப்பா ரமேஷோ அருணோடு எப்போதும் சிறு பிள்ளை போலத்தான் நடந்து கொள்கிறார். அவனுக்கு புத்தி புகட்ட நினைத்தார் கீதா. அருண், எனக்கு நிறைய வேலை இருக்கு. சாப்பாடு ரெடி பண்ணணும், அப்புறம் எனக்கு கொஞ்சம் யோகா பண்ணணும். இது லேட்டாச்சுன்னா என்னால் சரியான நேரத்தில் ஆஃபீஸுக்கு போக முடியாது. கீதா நிதானமாக எந்த விதமான உணர்ச்சியும் காட்டாமல் பேசினார். அருணின் பிடி இன்னும் எருகியது. அருண், எனக்கு வேலை இருக்கப்பா, உங்கள் இரண்டு பேர் மாதிரியும் வேலைக்கு எனக்கு சாப்பாடு நினச்சா வராது. நானே தான் பண்ணிக்கணும். எனக்கும் நான் உங்களை விடமாட்டேன், மறந்துட்டேன்னு சொல்லுங்க. கீதா ஒன்றுமே பேசாமல் சில நொடிகள் நின்றார். பின்னர் அருணின் பிடியை வலுக்கட்டாயமாக விடுவித்தார். கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. அருண் கத்தி ரகளை செய்வான் என்று எதிர்பார்த்தார். எதற்கும் தயாராக இருந்தார் கீதா. அருண் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு சாப்பாட்டு மேஜை பக்கம் திரும்பினான். அம்மா, இது ஒரு நில ஆக்கிரமிப்பு அம்மா. இந்த விளம்பரம் ஒரு பயங்கரமான நில ஆக்கிரமிப்பு. அதைத்தான் உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன். என்னோட உள்ளுணர்வு என்னைக்கும் தப்பா இருக்காதம்மா. முந்தைய நாள் தினசரியை தூக்கி காட்டிவிட்டு அங்கிருந்து அவன் மாடிப்படி ஏறி போனான். கீதா அவன் போவதை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.